தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் தேவ ஆசீர்வாதமும். பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த மாதங்களிலும் குறிப்பாக கடந்த மே மாதம் முழுவதும் நம்மை நிறைவாக பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை நாம் காணும்படியாக அவர் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதனால் வரை பாதுகாத்து வழி நடத்திய அன்பு இறைவன் பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலும் அவர்தாமே நம்மோடு துணையாக இருந்தும் நம்மை நிறைவாய் பாதுகாப்பாய் எல்லா விதமான வளங்களோடும் ஆசீரோடும் இந்த மாதம் முழுமைக்கும் வழி நடத்த இந்த திருப்பலியில் நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். குறிப்பாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பெயரால் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், நம்மிடையே பிளவுகளும் பிரிவினைகளும் கூடாது என எடுத்துரைக்கின்ற இறை வார்த்தைக்கும் நாம் செவிமடுத்து இறைவனுடைய நாமத்தில் இறைவன் நமக்காக அனுப்பிய இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டடங்களாய் நாம் அனைவரும் அவர் மீது வேரூன்றி நிலைத்து நிற்க திருப்பலியில் நாம் ஒருவர் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி பார்த்து வானக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடைமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வளர்ச்சியையும் உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறை திரு வசனங்கள் 28-38 வரை. அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திருத்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேச்சையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்படுவதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அத்தோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுந்தனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 68. பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டி அருளும், என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டி அருளும். கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வார். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானகங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரவேல் மேல் உள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில்
கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 11-19 முடியும். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியதும், தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோதும் நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மலை நூலில் எழுதி உள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறதும், அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவனாகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை புனிதரும் மறைசாட்சியுமான புனித ஜஸ்டினின் நினைவு நாளை இன்றைய நாளில் சிறப்பிக்கிறது. புனித ஜஸ்டின் பல தப்புரை கொள்கைகளுக்கு எதிராக, அதாவது நம்முடைய திரு அவை கிறிஸ்து கடவுள் எனச் சொல்லி நம்முடைய திரு அவைக்கும் கடவுளுக்கும் எதிராக சமூகத்தில் தவறான போதனைகள் படிப்பினைகள் புகுத்தப்பட்ட பொழுது அவற்றிற்கெல்லாம் இவர் முறையான பதிலை கொடுத்து இறுதியில் அந்த இறைவனுக்காய் இரத்தம் சிந்தி மறிக்கிற வரை அவர் பிரமாணிக்கமாக இருந்தார். ஆகவேதான் திருச்சபை இன்றைய நாளில் அவரை நினைவு கூற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய நாளில் இரண்டு வாசகங்களுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிற மையப்பொருள் ஒன்றாய் இருப்போமாக. ஆம், அன்பிற்குரியவர்களே, நாம் பல ஆண்டுகள் சிறு வயதிலிருந்தே கேட்ட ஒரு பழமொழி இருக்கிறது திரு அவையில். புனிதர்கள் சிந்துகிற சிந்தியிருக்க இரத்த துளிகளெல்லாம் இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு அவையெல்லாம் வித்தாய் இருப்பதாக நாம் சிறு வயதிலிருந்து கேட்டிருப்போம். அப்படி தன் இரத்தத்தை சிந்தி திரு அவையை வளர்த்தெடுத்தவர் தான், வளர்த்தெடுத்த மிகப்பெரிய கூட்டத்தில் குடும்பத்தில் ஒருவர் தான் புனித ஜஸ்டின். இரண்டு வாசகங்களை பாருங்கள். முதல் வாசகத்தில் ஒன்றாய் இருங்கள் என சொல்லி எபேசு திரு அவைக்கு பவுல் அறிவுறுத்துகிறார். இரண்டாவது வாசகமாகிய நற்செய்தியில் ஒன்றாய் இருக்கும்படி தம் சீடர்களுக்காய் தன் பிள்ளைகளுக்காய் இயேசு கிறிஸ்து கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள்தான். அவருடைய ஜெபம் அவருடைய திருத்துதர்களுக்கானது மட்டுமல்ல, நமக்குமானது தான். எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபையை பார்க்கிறோம். திருச்சபையில் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, நிறுவனங்கள் இருக்கிறது. நாம் கடந்து வந்த 2000 ஆண்டு காலத்தில் எத்தனையோ வளர்ச்சிகளை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆரம்ப புள்ளி என்பது மிக மிக அவசியமானது. எண்ணி பாருங்கள், எதை முதலீடாக வைத்து திரு அவையை இயேசு கிறிஸ்து உருவாக்கினார்? இன்னைக்கு நம்முடைய மறைமாவட்டங்களில், நம்முடைய அவைகளில், பங்கு தலங்களில், ஆலயங்களில், என் குடும்பத்தில் கூட புதிதாய் ஒரு சமூக பணியை அல்லது ஒரு தொழிலை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என சொன்னால் நாம் ஜெபிப்பது என்பது அடுத்தது. ஆலயத்திற்கு செல்வோம், திருப்பலி ஒப்பு கொடுப்போம், நமக்காக பலரை ஜெபிக்க கேட்டுக்கொள்வோம். ஆனால் பணம் என்பது மிக மிக ஆதாரமாக இருக்கிறது. அந்த பணத்தை முதலீடு செய்து எப்படி அதிலிருந்தெல்லாம் லாபம் பெறலாம் என்பதுதான் நம்முடைய கணக்கு. இதில் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி, திரு அவை நிறுவனங்களுக்கும் சரி, அந்த பணத்தை முதலீடு செய்து அதிலிருந்து லாபத்தை பெற்று அதன் வழியாக சமூக பணிகளை, பேரன்பு பணிகளை செய்வதுதான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. ஆனால் திரு அவையை முதல் முறையாக இயேசு கிறிஸ்து எதை கொண்டு கட்டி எழுப்பினார்? மிக தெளிவாக முதல் வாசகத்தில் பவுல் குறிப்பிடுகிறார், தன்னுடைய இரத்தத்தால் அவர் நம்மை எல்லாம் சொந்தமான மக்களாய் மாற்றிக்கொண்டார். திரு அவைக்கு அவர் பணத்தையோ செங்கலையோ மணலையோ அடித்தளமாய் கொடுக்கவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தளமாய் கொடுத்தார். என்னை பார்ப்போம், ஒருவேளை இன்று அந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்தில் மீண்டும் மனிதனாய் பிறந்து வந்து ஒரு ஆய்வினை மேற்கொண்டார் என சொன்னால் அவர் நமக்கு நம்மை குறித்து மனமகிழ்வாரா? நாம் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு அத்தனைக்குமே ஒரு திறனாய் வைத்திருப்போம். நான் கடந்து வந்த பாதை எப்படி இருக்கிறது என சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்று பயணித்து வந்தார் என சொன்னால் நம்மை குறித்து அவர் அகமகிழ்வாரா? எண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பிய இந்த திருவபையை நாம் ஏறெழுப்பி வைத்திருக்கிறோமா அல்லது பால் பிடித்து வைத்திருக்கிறோம் என பார்த்தால், வெளிப்படையாய் காண்பதற்கு கட்டடங்கள் எல்லாம் மேலே எழுந்துவிட்டன, எந்த குறையும் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிறுவன கட்டடங்களை விட, வளர்ச்சியை விட, இந்த 2022 ஆண்டிலே நாம் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்பது அது மிகப்பெரியது. நம்மிடத்தில் இல்லாத மருத்துவமனைகள் அல்ல, இல்லாத பள்ளி கல்லூரிகள் அல்ல, சேவை மையங்கள் அல்ல, அனைத்தையும் திரு அவையும் திரு அவை சார்ந்திருக்கின்ற மக்களும் நடத்துகிறோம். இதை எல்லாம் நாம் வளர்ச்சி என கணக்கில் கொண்டோம் என சொன்னால் நாம் ஏமாளிகள் தான். பவுல் சொல்வது என்ன? நான் 3 ஆண்டுகள் அல்லும் பகலும் கண்ணீர் சிந்தி உங்களுக்கு அறிவுறுத்தினேன், ஒன்றாயிருங்கள், உங்களிடத்தில் எந்தவிதமான பிளவுகளும் இருக்கக்கூடாது என சொல்லி பவுல் அறிவுறுத்துகிறார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, கலை யதார்த்தம் அப்படி அல்ல. எரேமியாவை அழைத்த பொழுது உன்னை கட்டவும் தகர்க்கவும் நான் அனுப்புகிறேன், திருநிலைப்படுத்தினு சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, இன்னைக்கு திருச்சி அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் கட்டுவார், ஒருத்தர் அதை இடிப்பார். கட்டடங்களுடைய வளர்ச்சி என்பதுதான் இன்று பணியாளர்களுடைய திறன் சார்ந்தது. ஒருவர் திறமைச்சாலி, அவருடைய திறன் அளவு என்ன என்றால் அவர் அந்த 5 ஆண்டுகளில் எதை பங்கு தளத்தில் செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய் நான் என் பங்கு சமூகத்திற்கு எந்த அளவுக்கு உபயம் செய்கிறேன், என்னால் இந்த பங்கிற்கு எந்த அளவிற்கு பயன் என்கின்ற அந்த ஒரு வணிக ரீதியான கணக்கை தான் வைத்திருக்கிறோம். ஆனால் மனதளவில் நாம் ஒன்றாக இருக்கிறோம் என கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எண்ணி பாருங்களேன், ஒரு தந்தை தன் உழைப்பினால் 1 ரூபாய் கூட சொத்து இல்லாத தன்னுடைய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் தன் உழைப்பினால் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை கட்டி எழுப்பி தன் வாழ்க்கைக்கு பின்னால் தன் பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் சொத்து சுகத்தை எல்லாம் சேர்த்து வைத்து தன் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என சொல்லி ஒரு இல்லத்தை கட்டி எழுப்புகிறார். தன் வாழ்வினுடைய இறுதியிலே தன் பிள்ளைகளை எல்லாம் அந்த இல்லத்திலே அவர் குடியமர்த்தி விட்டு அவர் மறைந்து போகிறார். அந்த பிள்ளைகள் தன் தந்தையின் இரத்தத்தால் வியர்வையால் உண்டான உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சிறிது காலம் கூட இணைந்திருக்கவில்லை. இல்லங்களுக்குள் இல்லமாய், சுவர்களுக்குள் சுவராய், அவர்கள் ஒரே வளாகத்திற்குள் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களாய் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஒருவேளை மேலிருந்து அந்த தந்தை இந்த குடும்பத்தை பார்க்கிற பொழுது அவருடைய மனம் மகிழுமா அல்லது அழுமா? இப்படி என் பிள்ளைகள் பிளவுபட்டு கிடப்பதற்காகத்தான் நான் உழைத்தேனா? கண்டிப்பாக யோசிப்பார் அவர், கண்டிப்பாக யோசிப்பார். ஒரு ஆலயத்தை பார்க்கிறோம், 5 ஆண்டுகள் பணி செய்து அன்பு எங்களை பங்கு பேரவையை நிதிக்குழுவை ஆலயத்தில் இருக்கின்ற எல்லா அமைப்புகளை இல்ல சந்திப்பை ஒரு பணியாளர் உருவாக்கி வைத்திருப்பார். ஆனால் அடுத்து வருகிறவர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மையப்படுத்தி எல்லாவற்றையும் சிதைத்து விட்டு ஒரு தனி மனித ராஜ்யத்தை அங்கு நடத்துகின்ற பொழுது 5 ஆண்டுகள் அங்கு பாடுபட்டாரே, அவர் சிந்திய வியர்வை, அந்த திருவைக்காய், அந்த திருச்சபைக்காய், அவர் எண்ணிய எண்ணங்கள், ஓடிய ஓட்டம் அத்தனையும் வீண்தானே. அன்பிற்குரியவர்களே, இந்த வெளிப்படையில் பார்ப்பதற்கு இந்த திருவையும் ஆலயங்களும் ஒன்றாய் இருப்பது போல தோன்றினாலும் நாம் அனைவரும் பிளவுபட்டு கிடக்கிறோம், பிரிந்து கிடக்கிறோம். இதைத்தான் எச்சரிக்கையாக பவுல் அன்றே சொல்லிவிட்டார். நீங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும், உங்களுக்குள் பிளவுகள் எழக்கூடாது. அதை இயேசு இன்னும் அழகா சொல்றார், ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய நாமத்தின் ஆற்றலாக இவங்களாம் ஒன்றா வச்சுருங்க, எண்ணி பாருங்கள் இன்னும் எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒரு கோவிலில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, சாமி நீங்கள் குடி ஏற்றுறதுக்கும் குடி இறக்குறதுக்கு மட்டும் ஃபாதரை புக் பண்ணாதீங்க, மீதி எட்டு நாள் நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டுக்கோங்க, ஃபாதர் பிரச்சனை இல்லை. இந்த கொடி ஏற்றுற அன்னைக்கும் கொடி இறக்கி தேர் பவுன் இழுக்கிற அன்னைக்கு மட்டும் ஃபாதர்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அப்போ சாமி கேட்குறாரு, ஏன்பா இந்த எட்டு நாள் பிடிக்க தெரிஞ்சு எனக்கு அந்த ரெண்டு நாள் ஃபாதர்ஸை கூப்பிட தெரியாதா, இல்லாட்டி அந்த ரெண்டு நாள் கூப்பிடுறீங்களே நீங்களும் எட்டு நாள் கூப்பிட்டுக்கோங்கன்றப்ப. அந்த மக்கள் சொன்னாங்க, இல்லை சாமி, இந்த ஊரில் நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கோம், ஆகவே இங்கே கொடி ஏற்றுகிறவரும் கொடி இறக்குகிறவரும் தேரை மந்திரிக்கிறவரும் தேர் வடத்தை அர்ச்சிக்கிறவரும் எங்களை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அந்த ஃபாதர் கேட்டார், நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், உங்களுக்குள் பெரும்பான்மை சிறுபான்மை மனநிலை எதன் அடிப்படையில் பிறக்கிறதுன்னு கேட்குறப்ப, கிறிஸ்தவங்க தான் ஃபாதர், அதை கடந்து எங்களுக்குள்ள இன்னும் ஒரு புரிதல் இருக்குல்ல, இன்னும் ஒரு பிளவு இருக்குல்ல, இன்னும் ஒரு கூட்டம் இருக்குல்லன்றாங்க. இதை எந்த ஆலயமும் இன்னைக்கு மறுக்க முடியாது. கொலோசியர் நூலில் பவுல் எழுதுகிறாரே, நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவில் வேரூன்றி அவர் மீது கட்டி எழுப்பப்பட்ட கட்டடமாக இருங்கள்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய எல்லா ஆலயங்களும் அந்த நம்பிக்கை தான், நாம் கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மறையுடலாய் அந்த ஒரு தல திருவையாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற எண்ணங்களை பாருங்கள், நாம் சேர்ந்து இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது ஒரு சின்ன உதாரணம். திருவிழாக்கு கொடியை தொடர்றது நாங்களாக தான் இருக்கணும். இங்கே இருக்கிற எத்தனை மறை மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திற்குள் அந்த ஆயரே சென்று முழுமையான அந்த உரிமைகள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலைமை இருக்கிறது. பிறகு என்ன, கிறிஸ்தவர்கள் குருக்கள் ஆயர்கள் நாம் எல்லாம் போலித்தனம்தான். இதை மறுப்பதற்கில்லை, உங்கள் பங்கு தளத்தில் உங்கள் மறை மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகளை நீங்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இயேசு இதற்காக தான் ஜெபிக்கிறார், யாரும் அழிந்து போகாதபடி அவங்க எல்லாம் ஒன்றா வச்சுக்கோங்கப்பான்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறோம். இத்தனை பிளவுகளும் பிரிவுகளும் எதை சுட்டி காட்டுகிறது? நாம் கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நாமத்தின் ஆற்றலில் ஒன்றுபட்டிருக்கிற மக்களாய் கிடையாது. அந்த ஆலயத்திற்கு கூடி வருகிற பொழுது அந்த திருவழிபாடு நடக்கிற நேரத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள், வழிபாட்டிற்கு வெளியில் வழிபாட்டை சிறப்பிக்கிற பொழுது கிறிஸ்தவன் என்கின்ற உணர்வை விட பிளவுபட்ட மனப்பான்மை மேலிருந்து நிற்கிறது. மறை மாவட்டங்களில் இந்த பிரச்சனை நம்ம பார்க்கலாம். எத்தனை அன்னையினுடைய ஆலயங்களில் அந்த மறை மாவட்ட ஆயர்களுக்கு கூட முழுமையாக உள்ளே சென்று சில காரியங்களை செய்ய முடிவதில்லை. இந்த திருவிழாக்கு எப்படி எங்கள் ஃபாதர் வரணும்னு சொல்லி அந்த ஃபாதரை கூப்பிட்டு கொடி ஏற்ற கொடியறக்க வச்சாங்களோ அதே மாதிரி எங்கள் ஆயர்கள் வர வேண்டும் என சொல்லி ஒரு இழிநிலையை இன்றும் ஆலயத்தில் ஆண்டவருடைய பெயரில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் செய்வதை பார்க்கிறோமே. கிறிஸ்து நம்மை குறித்து மகிழவே மாட்டார். இதுபோன்ற ஏகப்பட்ட பிளவுகளை நம்மால் மேற்கோள் காட்ட முடியும். அடிப்படையில் தெரிவது ஒன்றே ஒன்றுதான், ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என சொல்லி நாம் இணைந்திருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உள்ளூர பார்க்கிற பொழுது நமக்குள் அந்த கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கின்ற அடையாளம் ஒரு போலியான அடையாளமாகத்தான் இருக்கிறது. நாம் ஒன்றுபட்டு இருக்கவில்லை. எல்லோரும் கரம் பிடித்து நடப்பதற்கு, எல்லோரும் எல்லோருடைய இல்லத்திற்குள் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு, அனைவரும் எல்லா வீட்டிற்கும் சென்று அங்கே சாப்பிடுவதற்கு, எல்லாருடைய பாத்திரங்களை எல்லாரும் புழங்குவதற்கும், எல்லா வீதிகளையும் எல்லாரும் பயன்படுத்துவதற்கும், தேர் எல்லா வீதிகள் வழியாக பயணப்படுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லையே. ஒரே கிறிஸ்து தானே, ஒரே கிறிஸ்தவ கூட்டம் தானே. ஆனால் ஏன் இங்கே எல்லோரும் பாரபட்சத்தோடு பார்க்கப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம்? ஏன்னு கேட்டால், மேம்போக்கான கிறிஸ்தவ வாழ்வு வேரோட்டமாக பார்க்கிற பொழுது பிளவுபட்ட மக்கள் கூட்டமாய் சிறு சிறு கூட்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லாம் ஒன்றா இருப்போம், எல்லாம் ஒன்றா இருக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரே ஒரு பங்கு பேரவை தேர்தல் வந்தால் போதும், நாம் எப்படி இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில்தான் அதுவரை நண்பனாயிருந்தவர், அதுவரை பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தவங்க அந்நியனாய் மாறி போகிறார். இந்த அவ்வளவு எல்லாம் வெளியே நடந்தால் பரவாயில்ல, ஆண்டவர் உரைகின்ற சன்னிதானத்தில் நடக்கிறதே, ஆண்டவர் கட்டி எழுப்பிய திருச்சபையில் நடக்கிறதே, இதை பார்க்கிற பொழுது உண்மையில் ஆண்டவர் மனம் நொந்து போவார். நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுளம். ஆகவேதான் தன் இரத்தத்தை அவர் சிந்தினார். இயேசுடைய இரத்தத்தினுடைய மதிப்பை உணர்ந்ததால் தான் திருத்துதர்கள் இரத்தம் சிந்தினார்கள். அத்துணை புனிதர்களும் ஜஸ்டின் வரைக்கும் இரத்தம் சிந்தி இரத்தம் சிந்தி வளர்த்த திரு அவையை இன்னைக்கு நாம் எல்லாம் நம்முடைய சுயநலத்தை சிந்தி சிந்தி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் ரொம்ப அழகாக சொல்லுவார், உடல் இருக்கிற ஒரே இரத்தம் தான் அது உயிர் கொடுக்கிற பாலாய் வெளிவருகிறது, நாற்றம் எடுக்கிற சீலாவும் மாறுகிறதுன்னு சொல்லி. இயேசுவும் திருத்துதர்களும் புனிதர்களும் சிந்திய இரத்தம் இந்த திரு அவைக்கு ஒரு காலகட்டத்தில் உயிரை கொடுத்த பாலாய் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலோ பணம் சாதி என்கின்ற பிரிவுகளில் ஆலயங்கள் எல்லாம் நாற்றம் எடுக்கிற சீலாய் மாறி போய்க்கிறது. என்ன காரணம்? நாம் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றுபட்டு வரவில்லை. பவுல் சொல்றார், பாருங்களே, நான் உங்களிடத்திலே பொருள் பறிக்க ஆசைப்படவில்லை, என் தேவைகளுக்காய், என்னோடு இருக்கிறவருடைய தேவைகளுக்காய் நான் என் கையால் உழைத்தேன்னு சொல்றார். யாரெல்லாம் இந்த திருவையில் தங்களை மையப்படுத்தாமல் திருவை நலனுக்காக உழைக்கிறார்களோ அங்கு உண்மையான வளர்ச்சி இருக்கும். சமீபத்தில் நான் ஒரு துறவு அவைக்கு சென்றிருந்தேன். அந்த துறவையினுடைய தலைமை சகோதரி, அங்கிருந்த முன்னாள் தலைமை சகோதரி பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, ஐயா அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அம்மா தான் 30 ஆண்டுகளுக்கு மேலால் எங்களுடைய சபையில் தலைமை அன்னையாக இருந்தாங்க. நீங்கள் பார்க்குற அந்த கட்டிடத்தை கட்டுறப்ப அந்த அம்மா ஒரு சித்தால் வேலை செஞ்சாங்க. இது போன்ற சுயநலம் இல்லாத அருள் சகோதரிகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அருள் தந்தையர் எல்லாம் பணி செய்ததால் தான் கிறிஸ்தவத்திற்கும் இந்த மண்ணிற்கும் சம்பந்தமே இல்லை ஒரு காலகட்டம் வரை. இத்தனை ஆண்டுகளை கடந்து பார்க்கிற பொழுது இங்கு மறை மாவட்டங்கள், மறைவட்டங்கள், ஆலயங்கள், அன்பியங்கள், குருசடிகள் இத்தனை இருக்கே, இயேசு இங்கு நேர போதிச்சாரா? இல்லை. அவர் வாழ்ந்த தேசம் என்பது வேறு. ஆனால் எங்கோ இருந்து இயேசுவை இங்கு தாங்கி சுமந்து வந்தவர் எல்லாருமே தங்களை மையப்படுத்தாமல் கிறிஸ்துவின் பெயரால் இந்த மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் தங்களை இழந்து இயேசுவை உருவாக்கினார்கள். திருவை வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த காலத்தில் ஆலயம் இல்லை, மிகப்பெரிய பேராலயங்கள் இல்லை, திருத்தலங்கள் இல்லை, ஆனால் நிறைய மக்கள் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்றுபட்டிருந்தார்கள். ஆகவேதான் வேற்று மதத்தை சார்ந்த மன்னர்கள் எல்லாம் ஆண்ட பொழுது கூட இந்த கிறிஸ்தவம் அழிந்து போகாதபடி அது வளர்ந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் ஏகப்பட்ட ஆலயங்கள், திருத்தலங்கள், பேராலயங்கள், கட்டடங்கள், இன்னைக்கு நமக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் கூட ஏகப்பட்ட சலுகைகளை கொடுத்துருக்கே. ஆனால் இன்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்தான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு போலித்தனமான கட்டட வளர்ச்சி தானே ஒழிய உண்மையில் ஆன்மீக வளர்ச்சி இல்லை. ஏன் கேட்டால் நமக்குள் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற உண்மையான உணர்வு இல்லாமல் நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு பவுலும் இயேசு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க, மீண்டுமாய் திரும்பி வாங்க, மீண்டுமாய் திரும்பி வாங்க. உங்களுக்கு வழி தெரியவில்லையா? உங்களை கிறிஸ்துவை நோக்கி, வானக தந்தையை நோக்கி வழி நடத்தி செல்ல இதோ நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை, வழி நடத்துகின்ற ஆவியானவரை அனுப்பப்போறேன்னு சொல்கிறார். நமக்கு தெரியாது எப்படி நம்மால் நாம் பயணிக்கிற தப்பான பாதையிலிருந்து திரும்பி கடவுள் உனக்கு போகிறதுன்னு. ஆனால் இயேசுவை நோக்கி எப்படி சரியான இடத்துக்கு அந்த விண்மீன் வழி நடத்தி கொண்டு வந்துச்சோம், அந்த ஞானிகள் எல்லாம் வெவ்வேறு திசைகளே பயணித்தவர்கள், ஆனால் அந்த விண்மீன் இயேசுவை நோக்கி வழி நடத்தியது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நோக்கி கொடுக்குற அழைப்பு அதுதான், நீ என்னை நோக்கி வாங்க, நான் கடவுளை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி, அன்னை மரியாளை நோக்கி அழைத்து செல்கிறேன். எப்பொழுது நம்முடைய பார்வையில் அவர்கள் மையப்படுகிறார்களோ திரு அவை பிளவுபடாமல் ஒன்றுபட்டு இருக்கும். அப்படி திரு அவை பிளவுபடாமல் இருக்கிற பொழுது நமக்கு எந்த சொத்து சுகம் தேவையில்லை, எந்த ஆதாரமும் தேவையில்லை. கிறிஸ்து இங்கு அடிக்கல்லாய், கிறிஸ்து ஆதாரமாக இருக்கிற பொழுது திரு அவையினுடைய வளர்ச்சி என்பது இன்னும் அபரிமிதமாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எதையும் எதிர்பார்க்காமல் திரு அவை கிறிஸ்துவால் ஆரம்பிக்கப்பட்டதும், ஆனால் இன்னைக்கு எல்லா செல்வமும் எல்லா வசதியும் இருக்குது, எந்த அளவிற்கு நாம் பல மக்களுக்கு கிறிஸ்தவை கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவோடு இருப்போம், கிறிஸ்துவில் இணைந்திருப்போம். அப்படி இருக்கிற பொழுது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கிறிஸ்து கொடுப்பார். அவரை தள்ளி ஓரமாக வச்சுக்கிட்டு நம்முடைய தேவைகளை மட்டும் அடைவதற்காய் இந்த திருவபை திருவையினுடைய பழங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம் என சொன்னால் நம்முடைய வளர்ச்சி பார்ப்பதற்கு ரொம்ப வேகமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த பாபில் கோபுரம் மொட்டை மேடுகளாய் ஒன்றுமே இல்லாமல் அது அப்படியே போணுச்சோ, அது மாதிரி நம்முடைய வளர்ச்சியும் ஒரு நாள் நிறைவில்லாமல் போய்விடும். ஆகவே பவுலினுடைய கனவை போல, பவுலுடைய கண்ணீரை போல, இயேசுவின் ஜெபத்தை போல நாம் ஒன்றுபட்டிருப்போம். நமக்குள் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டும் உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கின்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது நம்மை குறித்து ஆண்டவர் அகமகிழ்வார். அப்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் இயேசு ஒரு பரிசு கொடுக்கிறார், அவர்களுக்காய் நான் என்னையே அர்ப்பணமாக்குகிறேன். எல்லாருக்காகவும் இயேசு எடுத்துக்கூடாது, நாம் தப்பாக போனாலும் இயேசு நமக்கு பின்னாடி வருவார்னு சொல்லி இல்லை. யாரெல்லாம் அவருக்காய் செந்நீர் சிந்துகிறார்களோ, கண்ணீர் சிந்துகிறார்களோ, அவர்களுக்காய் அவர் அர்ப்பணமாவார். அந்த அர்ப்பணம் நம்மை உயர்த்தி பிடிக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியை பெறுவதற்கு திருப்பலிகளை நாம் வர வேண்டுவோம். ஆமேன்.